திருவாசகத்திலே இரண்டு முக்கியமான வாழ்வியல் நெறியை மணிவாசக பெருமான் இந்த மண்ணுலகத்திற்கு அருள் செய்தார். ஒன்று இரண்டு முக்கியமான அந்த கொள்கைகள் நம்முடைய சைவ சமயத்திலே வழிவழியாக வள்ளுவ பெருமான் அமைத்துக் கொடுத்த அந்த வாழ்வியல் நெறியாக அமைந்தது. ஒன்று நம்முடைய வாழ்வியல் நெறியிலே முக்கியமான ஒன்றாக அமைந்திருப்பது தாழ்வு எனும் தன்மையை வளர்த்துக் கொள்ளுது. தாழ்வு எனும் தன்மை என்பது மிக முக்கியமான சைவ நெறி. இது திருவாசகம் நமக்கு முதல் நிலையிலே நமக்கு காட்டுவது தாழ்வு எனும் தன்மை. எவ்வளவு பெரிய ஒரு நிலையிலே இருந்தாலும் தன்னை தாழ்த்தி 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 தன்னுடைய நிலையை எடுத்துக்கொள்ளும். இதற்கு வள்ளுவ பெருமான் இந்த தாழ்வு எனும் தன்மைக்கு வள்ளுவராயனார் அடக்கம் என்பதாக சொல்வார். இந்த வாழ்வியல் நெறியிலே நாம் மிக மிக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நெறி அடக்கம் என்பது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை இது. இந்த அடக்கம் மட்டும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னார், திருப்பி திருப்பி நீ பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புலேயே போயிடும். ஆனா இந்த அடக்கம் என்பது மிக மிக கடினமானது, அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. கொஞ்சம் கையில பொருள் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உடனே அப்படியே மாறிடும். இவ்வளவு நல்லா நல்லா தானே இருந்தாரு, இவ்வளவு இவரா இப்படி மாறிட்டாரு, இவரா இப்படி இருந்தார், இவர் இப்படி மாறிட்டாரு. பார்க்கின்றோம் வாழ்வியல், இதுதான் வாழ்வியல் நெறியாக மணிவாசக பெருமான் காட்டுவது. இதுப்பா உண்மையான வாழ்வியல் நெறி. தாழ்விடும் தன்மையை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய நிலையிலே இருந்தாலும் அடக்கம் என்பதாக, அடக்கம் என்பது நமக்கு உரிய நிலை. அது இருந்தாதான் முதல் நிலையிலே திருவருளை நாடி செல்லுபவர்களுக்கு தொடக்க நிலை என்ன வேண்டும்னா அடக்கம் தான் வேண்டும். அடக்கம் தான் அந்த தொடக்க நெறியாக இருக்கக்கூடிய அருள் நெறி என்பதற்கு செல்லுவதற்குரிய முதல் குவாலிபிகேஷன் அடக்கம். இந்த நிலையை மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல பார்க்கலாம். திருவாசகம் முழுவதும் வாழ்வினும் அந்த தாழ்வினும் தன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்றானது அந்த நிலையிலே. நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல் தாழ்வினும் தன்மை பாருங்க. மணிவாசக பெருமானுக்கு தேடிக்கிட்டு வராருங்க பெருமான், தேடிக்கிட்டு வராரு. எப்படி வராரா, அழுக்கடைந்த ஒரு துணியை போட்டுக்கிட்டு, அழுக்கடைந்த துணியை போட்டு கையில ஒரு அந்த மண்வெட்டி, அழுக்கடைந்த துணி மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு கூலியோ கூலி கூலியோ கூலி என்பதாக சொல்லி திரு ஆலவாயில மதுரையில கூலி கொடுத்து என்னை கொள்வார் உண்டோ, கூலி கொடுத்து என்னை கொள்வார் உண்டோன்னு கூலியாளாக வந்து மண் சுமந்து அவனிடத்தில் பிறம்படி வாங்குறார். இப்படி கீழே மணிவாசக பெருமானை நாடி வருகின்ற நிலை சிவம். ஆனா மணிவாசக பெருமான் சொல்றார், நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி யாவரினும் கடையனாய் நாயினேன். யாவரினும் கடையனா அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி. பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்து அடியேன். ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அப்படி தாழ்வெனும் தன்மை, தாழ்வெனும் தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை முதல் நெறியாக வாழ்வியல் நெறியிலே அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும் என்பது முதல் நெறி. இரண்டாவது நெறி மிக திருவாசகத்தினுடைய வாழ்வியல் நெறி சொல்றாங்க. இரண்டாவது நெறி பொய் தீர் ஒழுக்க நெறி. இது ரொம்ப முக்கியமான நெறி. வாழ்வியல் நெறியாக திருவாசகம் காட்டுவது, திருவாசகத்தை நாம் வாழ்வியல் நூலாக நம்முடைய வாழ்க்கையிலே திருவாசகத்தை வாழ்வியல் நூலாக அமைப்பதற்கான இரண்டாவது நிலை பொய்தீர் ஒழுக்க நெறி. பொய் என்பதாக சொல்லக்கூடிய இந்த பொய் என்பதை நீக்க வேண்டும் என்பதுதான் திருவாசகம். இதுதான் அறம் என்பதாக சொல்லி வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத்தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. இந்த இரண்டு நெறி பொய் என்பதாக சொல்லக்கூடிய இந்த பொய்யை தவிர்த்தல் என்பது மிக முக்கியம். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்முடைய தாய்மார சுவாமிகள் சொல்வார், பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே என்பதாக சொல்வார். இந்த பொய் என்பதாக சொல்லக்கூடிய பொய்யை தவிர்க்கணும். வாழ்வியல் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வியலே அடக்கம் வேண்டும், பொய் தவிர்க்க வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வியல் நெறி. நாம் அடக்கத்தோடு இருந்து பொய் தவிர்த்தோம் என்பதாக சொன்னால் அது முதல் நிலையாக திருவருளை நாடி செல்பவர்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் பொய்யை விளக்க வேண்டும் என்பதாக மிக அற்புதமாக சொல்கிறார். அந்த பொய் என்பது அந்த பொய்யையே ஒரு உருவகம் செய்து தன்னோடு இருப்பதாக காட்டுவார். திருச்சதகம் 85வது திருப்பாடலிலே உள்ளே கூட்டிக் கொண்டு செல்லுகின்ற பொழுது எல்லாரும் போனாங்க, கடைசியில மணிவாசக பெருமான் மட்டும் தனியாக நிற்கின்றார் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனா மணிவாசக பெருமான் என் கூட இன்னொருத்தரும் கம்பானியன் கூட இருந்தாரு. நான் மட்டும் அவருடைய அந்த சோதியிலே கலக்காமல் நிற்கவில்லை, என்னோடு உடனாக இன்னொருவரும் இருந்தார் என்பதாக காட்டுகின்றார். மானேர் நோக்கி உம்மையாள் என்பது
இந்த பொய் இருக்கின்ற வரையிலும் இந்த வாழ்வியலிலே இந்த பொய்யை தவிர்க்க வேண்டும் என்பது
விசுவாசம். பொய் என்பதை தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறியை காட்டும் திருவாசகத்திலே இரண்டு வாழ்வியல் நெறியை சொன்னோம். ஒன்று அடக்கம் என்பதும், இரண்டாவது பொய் தவிர்தல் என்பதும். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற முதல் நெறியும், பொய்தீர் ஒழுக்க நெறி என்று சொல்லக்கூடிய இரண்டாவதும் வாழ்வியல் நெறியாக விளங்குகின்ற நிலை திருவாசகத்திலே. அப்படி ஏழாவது திருப்பாடலிலே அன்னே இவையும் சிலவோ என்பதாக சொல்லி இந்த பெண்கள் எல்லாம் தொடங்குகின்ற ஒரு அற்புத நிலையை ஏழாவது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் காட்டுவார். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியார், ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் ஏற்ப சிவனென்றே வாய்திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என் ஆணை என் அறையன் என் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கள். வெவ்வேறாய் இன்னமும் துயிலிதியோ வண்ணஞ்சப் பேதையர் போல் வாழா கிடத்தியார், என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய் என்பதாக சொல்லி துயில் உணர்த்தும் நிலையை சொல்லுவார். மானே என்பதாக முந்தைய திருப்பாடலிலே அந்த பெண்ணை விளித்த அந்த செய்தியை சொன்ன மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அந்த பெண்ணை விளிக்கின்ற பொழுது அன்னே இவையும் சிலவு பல அமர உன்னர்க்கு அறியான், ஒருவன் இருந்தீரான். இந்த பெண் எப்படிப்பட்டவள்? இந்த பெண்ணை அழைக்கின்ற பொழுது அப்படி அன்னே என்பதாக அழைக்கின்ற ஒரு அந்த அன்பு அங்கே வெளிப்பாடு தெரியுது. முந்தைய பெண்ணான அந்த நிலை மானே என்பதாக சொல்லி அந்த மருட்சி போன திசை பகரா என்பதாக சொல்லுகின்ற நிலையாக அந்த பெண்ணினுடைய நிலையை சொன்ன அந்த பெண்கள் இங்கே இப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே தூயுகின்ற பெண்ணை, அம்மா இன்னுமா உனக்கு விடியல, நாங்கள் எல்லாம் வந்து விட்டோமே என்பதாக சொல்லி அம்மா என்ற விழியை மிக அற்புதமாக அன்னே என்பதாக இங்கே அழைக்கும். அன்னே இவையும் சிலவோ, இந்த பெண்ணினுடைய தன்மையை சொல்ல வருகின்ற நிலையிலே அன்னே என்பதாக அழைத்த நிலையும், இரண்டாவதாக இறைவனுடைய அந்த பெருமையை எடுத்து சொன்னார்கள். பல அமரர் உன்னர்க்கு அறியான், பல அமரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேவர்கள் எல்லாம் பெருமானை காண வேண்டும் காண வேண்டும்னு தவ கிடக்கு. அவர்களுக்கெல்லாம் இந்த பெருமான் காட்சி கொடுக்கலையா? எவ்வளவுதான் முயன்றும் போய் நின்னாலும் காட்சி கிடைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா கந்தபுராணத்துல தேவர்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க, கைலாயத்துல போய் நின்று பெருமானிடத்துல, பெருமானே உம்மிடத்துல இருந்து ஒரு உன்னிடத்துல இருந்து பிள்ளையை பெற்று முருகன் வருவான்னு சொன்னீங்க, முருகன் எப்ப வருவார்னு தெரியலையே, அது கேட்கறதுக்காக எல்லா தேவர்களும் போய் கைலாயத்துல நின்னாங்களா? அப்படி நிற்கின்ற பொழுது, அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பார்வையை கந்தபுராணத்துல காட்டுறாரு. ஆஹா, நோக்கினும் நுழைகிலை, நோக்கினும் நுழைகிலை, எத்தனை பல கோடி தேவர்கள் போய் பெருமானை பார்க்கணும்னு சொல்லி பார்க்கிறாங்களா, பார்வையானது போய் அங்கே அடையவில்லையா? முழுமையா பெருமானுடைய திருவடியை பார்க்க முடியுமா என்பதாக சொன்னால் அத்துணை தேவர்களும் முயன்று பார்த்தாலும் அந்த பார்வை போய் சென்று அடையவில்லை. ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது அந்த பொருள் எப்படி நமக்கு தெரியுதுன்னா அந்த பொருளிலே ஒளிப்பட்டு அந்த ரிஃப்ளக்ஷன் நம்ம கிட்ட வரணும். இதுதான் அடிப்படை. ஒரு பொருளை பார்க்கணும்னா அந்த பொருள் மீது பட்டு அதனுடைய ஒளி நம்ம கிட்ட வந்து சேரணும் இல்லையா? ஆனால் இந்த தேவர்கள் நிற்கின்ற பொழுது பெருமானுடைய அந்த ஒளியானது இவர்களிடத்திலே வந்து சேர இயலாத நிலையிலே, அது மிக தொலைவிலே இருக்கின்ற நிலையை காட்டுகின்ற அந்த நிலையை நோக்கினும் நுழைகிலைனாலே, சரி பார்க்கத்தான் முடியலையே பெருமான, ஏதாவது ரெண்டு சொல்ல சொல்லி பாடலாம் அப்படின்னு பார்த்தா நுகழுகின்றது ஒரு வாக்கினும் அமைகிலை. அப்படி இறைவனை பற்றி ரெண்டு சொல் முழுமையா சொல்ல முடியுமா என்பதாக இந்த தேவர்கள் என்ன முடியல. அப்படி நோக்கினும் நுழைகிலை, நுகழுகின்றது ஒரு வாக்கினும் அமைகிலை என்பதாக நிற்கின்ற பல அமரர் உன்னர்க்கு என்பதாக சொன்னால் இங்கே சிந்தித்தல் எண்ணுதல் என்று பொருள். உள்ளுக்குள்ளே எண்ணிக்கொள்ளுதல், இறைவனை எண்ணி வழிபாடு செய்கின்ற நிலை என்பதாக அமைக்கின்ற பொழுது இவர்களுடைய மனதிலே அடங்காத அறியாத நிலை. பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். ஒருவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரண்டு பொருள் உண்டு. ஒன்று ஒருவன்னா ஒருத்தர். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவர் ஒருத்தர் தாயா, அவருக்கு மேல யாரும் கிடையாது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இன்னொரு ஒருவன் என்பது ஒப்பற்றவன் என்று. ஒரு என்ற சொல் இரண்டு பொருளை உணர்த்தும். ஒரு என்பது ஒன்று என்பதாக சொல்லும். ஒரு மொழி என்பதாக சொன்னால் அது ஒப்பற்ற மொழி என்பதாக பொருள். வறுமொழி செய் மாணிக்க வாசகனின் வாசகத்தில் ஒரு மொழியே அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒன்று என்று பொருள் இல்லாத ஒன்று. ஒரு என்பது அங்கே ஒப்பற்ற என்று பொருள். அப்படி ஒப்பற்ற நிலை என்பதாக நிற்கின்ற நிலையும் அவன் ஒருவன் தான் இந்த மண்ணுலகத்திலே நிலையான பொருள் என்பதாக அவனை நீ நாடு என்கின்ற அந்த தன்மையை காட்டும் முகமாக ஒருவன் என்பதாக சொன்ன ஒருத்தர் தான். பைனல் டெஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய நிலையில எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் கடந்து 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 செல்லுகின்ற நிலையிலே கடைசியில ஒரு பொருள் எஞ்சி நிற்கும். அந்த ஒரு பொருள் எது என்பதாக சொன்னால் அது சிவமாக நிற்கிறது. அது ஒருவன் என்பதாக சொல்லி அந்த ஒன்றை காட்டுகின்றார். ஒன்றே பதி மைகண்டார் சொல்லுவார், ஒன்றே பதி ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதாக சொல்லுவார். யாரு? திருமூலர் பெருமாள். திருமூலர் சொல்லுவார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அப்ப ஒன்று என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த ஒன்று என்பது ஒப்பற்ற ஒருவன் என்ற நிலை, இரண்டு நிலை. அடுத்ததா சொல்லுகின்றார் இரும் சீரான் என்பதாக சொல்றார். இரும் சீரான் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சீர் என்பது புகழை உடையவன். புகழை உடையவனாக இருக்கின்றான். ஏன் சொன்னா பல அமரர்கள் உன்னர்க்கு அறியான். எத்தனை எத்தனை தேவர்களோ போய் தேட முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த பொருளாக இருக்கின்றான் என்பதாக சொன்னவுடன் மணிவாசக பெருமானை பார்த்து நிறுத்துங்க சார், இவ்வளவு மிகப்பெரிய பொருளாக தேவர்களுக்கெல்லாம் எட்ட முடியாத அளவிற்கு நிற்கின்ற பெருமையை உடைய பெருமானாக ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்றவனாக நிற்கின்ற பெருமானாக இருக்கின்றான் என்பதாக அவனுடைய பெருமையை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த பொருளினால எனக்கு என்ன பயன் இல்லையா? மிக உயர்ந்த பொருள் தான், மிக பெரிய பொருள் தான், அமரர்கள் எல்லாம் உனக்கு அறிய பொருள் தான், இப்படி அது மிகப்பெரிய புகழை உடைய பொருள் தான். ஆனா அந்த பொருளினாலே நமக்கு என்ன பயன் என்பது முக்கியம் இல்லையா? மிக உயர்ந்த பொருளாக இருந்து விட்டால் அப்படியே எடுத்துட்டு போட்டோம், ரைட்டு சார் இருக்கட்டும், ரொம்ப உயர்ந்தவர் ரொம்ப பெரியவர், அவர் கிட்டேயே நெருங்க முடியாது, போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி 10 நாள் இருக்கணும், காத்துட்டு இருக்கணும், ரைட்டு இருந்துக்கோ. அதனால நமக்கு என்னையா பயன்? மிகப்பெரிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருள் என்கின்ற அதனுடைய பெருமையை சொன்ன மணிவாசக பெருமான் அது இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்காக இறங்கி வந்து அருள் புரியும். ஆகவே சீரான் என்பதாக சொல்லுகின்ற பெருமையை உடையவனாக இருக்கலாம், ஆனால் அந்த சீர் எப்படிப்பட்ட சீர்? இரும் சீர் என்பதாக கீழே இறங்கி வந்தா அது இரும் சீர். சீரான் என்பதாக நிற்கின்ற நிலையிலே மிகப்பெரிய நிலையிலே நிற்கக்கூடிய பெருவான் சீரான், மிகப்பெரிய புகழை உடையவன். இரும் சீரான் அப்படின்னா டபுள், மிகப்பெரிய பெருமையை உடையவன் தான். ஆனால் பெருமைக்கும் பெருமை எது என்பதாக சொன்னால் அவன் இந்த மண்ணுலகத்திலே இருப்பவர்களுக்காக தானே வந்து என் தலையடித்து ஆட்கொண்டு அருளும் தன்மை இருக்கு பார்த்தீங்களா. அந்த சீருக்கு சீரான்னு மட்டும் போடாம அதற்கு ஒரு அடைமொழியை சேர்த்து இரும் சீரான். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணாயம்மானை, யாவர்க்கும் எளிவந்த பிரானை. சுந்தரபெருமான் அழுது அழுது பாடுறாங்க. சுந்தரபெருமானுடைய அந்த கருணை பாருங்க, பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை, எப்படி எப்படிலாம் வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணி என்னை இவர் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மறைந்து போய் அவருடைய தன்மைகளை எப்படி என்பதாக கணக்கு போடுவது இதுதான் என்பதாக சொல்லுவதா அப்படின்னா இல்லை. இன்ன தர்ம என்று அறிய ஒன்னா எம்மானை, இதுதான் அவருடைய இறைவனுடைய இலக்கணம். இறைவனுடைய இலக்கணம் என்னன்னு சொன்னா இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணாத நிலைதாங்க இறைவனுடைய இலக்கணம். இதுதான் அப்படின்னு போயிடுச்சுன்னு சொன்னா, கன்ஃபைன்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது இறைவன் இல்லை. இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு இலக்கணம் எதற்கு சொல்ல முடியாதோ அது இறைவன். எதற்கு யாது இலக்கணத்திற்குள் அடக்காமல் நிற்கிறதோ அது இறைவன். அப்படி இன்ன தன்மையன் என்று அறியவண்ணாத பெருமானாக விளங்குகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த இறை பரம் பொருள் யாவர்க்கும் எளிவந்த பிராணி, நமக்காக இறங்கி வருகின்ற தன்மை இருக்கு பார்த்தீங்களா. இது மிக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய பொருள், மிக கீழான நிலைக்கு இந்த மண்ணுலகத்திற்கு வந்து அருள் புரிகின்ற அந்த நிலைதான் யாவர்க்கும் எளிவந்த பிராணே. அதை இங்கே சொல்லுகின்றார், இரும் சீரான் ஒரு என்பதாக சொன்னால் ஒப்பற்ற என்பதாக சொன்னேன். ஒருவன் இரும் சீரான், அந்த பாடல் அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவன் என்பது ஒன்று என்பதும் இரும் சீரான் என்பது இரண்டு என்பதாகவும் மிக அற்புதமாக ஒருவன் இரும் சீரான் ஒன்று ரெண்டு என்பதாக பெருமானுடைய திருவருளோடு சேரும் போது ரெண்டு, அவன் ஒன்று என்று நிற்கின்ற பொழுது ஒருவனாக நிற்கின்றான். திருவருள் எப்போ சேருதோ அப்பொழுது சீர் சேரும், அதனாலே அந்த இரும் சீரான் என்பதாக நயமங்க நுணுக்கம். ஒருவன் என்கின்ற நிலையிலே திருவருளும் தன்னோடு ஒடுங்கி நின்று சீ என்பதாக நிற்கும். சிவாய நம என்பதில் எல்லாம் ஒடுங்கி 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 வந்து கடைசியில ஒரே சொல் நிற்கும், அது சீ என்பது. அவன்தான் ஒருவன். இந்த சீ என்பதைத்தான் ஒருவன் என்பதாக சொல்லுவார்கள். ஒருவன் என்னும் ஒருவன் என்பது சிகாரம் என்பது மட்டும். அந்த சிகாரம் என்பதிலே வகாரமாகிய திருவருளும் உள்ள போய் அடங்கிடும். அப்படி ஒருவன் என்ற நிலை திருவருள் எப்ப வெளியில வரும்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணுயிர்கள் அத்துணையும் அந்த பேரின்ப வெள்ளத்திலே அழுத்தி இந்த மண்ணுயிர்களுக்கு ஒய்வு பெறும் பொருட்டு சி என்பது அதில இருந்து முதல்ல வெளிவரது வகாரம் வெளியில. அப்படி திருவருளானது வெளியிலே வருகின்ற போது சிகாரமும் வகாரமும் சேருகின்ற பொழுது அதற்கு இரும் சீரான் என்று பொருள். ஒருவன் என்பது சிகாரம், இரும் சீரான் என்பது சிகாரமும் வகாரமும் திருவருளும் சேர்ந்த நிலை. இந்த திருவருளும் சேர்ந்த நிலை தாங்க அதற்கு சிறப்பான ஒரு நிலை. இதுதான் திருவம்பாவையிலே இந்த சிகாரத்தையும் வகாரத்தையும் இணைத்து 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 மணிவாசக பெருமான் நமக்கு கொடுப்பார். குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண். இப்படி சிகாரமும் வகாரமும் இணைந்து 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 இந்த உடையாள் முந்தன் அடியிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருந்து அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியானை அடியேனை அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்பதாக அமைத்த அந்த செய்திகளை எண்ணி ஒருவன் இரும் சீரான். இந்த பெண்கள் அவனுடைய புகழை இப்படி சொல்லுகின்ற பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் எப்படிப்பட்டவளா, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாள். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய். இறைவனுடைய அந்த திருக்கோயிலே ஒலிக்கின்ற சின்னங்கள், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே. அப்படி இந்த வீதியிலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த திருச்சின்னங்களாக விளங்கக்கூடிய சங்கு, தாரை, கொம்பு, எக்காலம், இதெல்லாம் சின்னங்கள். இந்த சின்னங்கள் அத்தனையும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு உண்டு. இந்த சின்னங்கள் திருஞான சம்பந்த பெருமான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரையில இந்த சின்னங்கள் முன்னாடி போகும். அடியார்கள் கூட்டம் முன்னாடி போகும். அத்தனை அந்த அடியார்கள் கூட்டத்தை சேர்த்து வழிபடுகின்ற நிலையாக குலச்சிரையார் வருகின்ற பொழுது பார்ப்பார். குலச்சிரையார் அந்த சின்னங்கள் வருகின்ற திசையை நோக்கி அது கேட்ட உடனே அங்கு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருவாராம். விழுந்து 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 வணங்குகின்ற அந்த தன்மையை திருஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார் தேவர். அப்படி மிக அற்புதமான ஒரு நிலை சின்னங்களை கேட்டவுடன் பெருமானுடைய அந்த திரு அருள் உள்ளே சுரக்கும். இதை திருக்கோத்தும்பையில சொல்லுவார், எப்படி சார் அது சுரக்குகின்றது? சின்னங்களை கேட்டவுடனேயே வெளியிலே நாவிலே இருந்து வருவது என்ன என்பதாக சொன்னால், சிவசிவ என்கிற தீவினையாள், சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவரும் அவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே என்பதாக அறுதியிட்டு கூறுவது திருமூலர் திருமந்திரம். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய், உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த பெருமான், பெருமானுடைய அந்த திருவருள் உள்ளே சுரக்கும். இந்த உள்ளுக்குள்ளே சுரக்கின்ற இந்த திருவருளுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாம் அதை தூண்டுவதாக அமைந்திருக்கும். வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் தூண்டும். எப்படின்னா, இந்த சின்னங்களை கேட்ட உடனேயே உள்ளுக்குள்ளே அமுதமாக சுரக்கும் அந்த திருவருள். சின்னங்கள் கேட்க சிவனென்றே வாய்திறப்பாய், அப்படி சிவம் என்று சொல்லக்கூடிய, சிவசிவ என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம். இப்ப கூட நம்ம பார்வதி வதையே என்பதாக சொன்னவுடன் என்ன சொல்லணும், அப்படி அது தானா வெளியில ஓடும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அப்படி ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உடனே வெளியிலே இருந்து வருவது. சின்னங்கள் கேட்ட உடனே உள்ளிருந்து என்ன வரணும்னு கேட்ட சிவசிவ என்பதாக சொல்லக்கூடிய அந்த சிவநிலை. சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய், சிவன் என்று வாய்திறப்பாய் இல்ல, சிவன் என்றே வாய்திறப்பாய். வேற எங்கேயாவது வேற ஏதாவது வந்துட போகுது, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றார் மணிவாசக பெருமான், சிவன் என்றேதான் வாய்திறக்க வேண்டும். பாசம் பரஞ்சோதிக்கே அப்படின்னு தான் இருக்கணும் அது. இது வந்து உரைப்புங்க, இது இதுல இருந்து விலகாத நிலையை குறிப்பது. இந்த திருவருள் நெறியிலே இருந்து விலகாத தன்மையை குறிக்கும் அந்த நிலையை. தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு, தென்னாடுடைய சிவனே போற்றி என்பதாக அம்பு போறதுக்கு முன்னாடி தலை கீழ் விழுந்துருச்சு. அம்புதான் போயிட்டு இருக்கணும், தலை போய் அடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தானே விழுறோம் தலை. ஆனா அம்பு போவதற்கு முன்னதாகவே தலை அங்க விழுந்துதான். அது போல இங்கே பெருமானுடைய அந்த தென்னா என்பதாக சொன்ன உடனேயே இவளுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதாக சொன்னால், ஊம் உருகியது, உள்ளம் உருகியது, உள் ஒளி பெருகியது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தம் அங்கே பெருகிய காரணத்தை, பெருகிய தன்மையை, அவளுடைய மிக அற்புதமான நிலையை. தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் திருத்தள்ள இடத்தில சொல்லுவார், 11வது பதிகம் 9வது திருப்பாடல். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், இந்த பெண்ணை மிக உயர்ந்த அந்த நிலை, அந்த பெண்ணினுடைய தன்மைகளை சொல்லுமாறு அன்னே என்பதாக விழித்தும் அவனுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது பல அமரர் உன்னர்க்கு அறியான் என்பதாக சொல்லியும் ஒருவன் இருஞ்சீரான் என்பதாக இவர்கள் சொல்லியும் இவள் எப்படிப்பட்டவள்னு சொன்னா சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறக்கக்கூடியவள் நீ. சின்னங்கள் கேட்க சிவனென்றே வாய்திறப்பாய். அதற்கப்புறம் உன்னுடைய தன்மை எப்படிப்பட்டது, தென்னா என்னா முன்னம் தீசையர் மெழுகு ஒப்பாய். இப்படி இருக்கக்கூடிய நீ அவளை இப்படி சொல்லுகின்ற நிலையிலே இப்ப தனித்தனியாக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவளை எழுப்பும் முகமாக தனித்தனியாக சொல்லுகின்றார்கள். என்னன்னா என் ஆணை அப்படின்னு ஒரு பெண், இன்னொரு பெண் என் அற என், இன்னொரு பெண் சொல்றார் என் அமுது. ஒவ்வொரு அந்த கூட்டமாக வந்த பெண்கள் இப்பொழுது உள்ளே துயில் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணினுடைய துயிலை உணர்த்துமாறு இப்ப கூட்டமாக இருந்து சொல்லி அவளுடைய தன்மையை சொல்லி தென்னா எல்லா முன்னம் தீசையர் மெழுகு ஒப்பாய், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய். அப்புறம் சொல்றாங்க என் ஆணை என் அறையன் என் அமுது என்பதாக சொல்லி ஒவ்வொருவராக சொல்லும் கூட்டமா சொல்லுகின்ற செய்தி ரெண்டு, தனித்தனியாக மூன்று நிலைகளிலே என் ஆணை என் அறையன் என் அமுது. என் ஆணை என்பதாக சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய ஆண் என்பது சாரியை, ஐ என்பது தலைவன், என் ஆண் ஐ என்பதாக சொன்னால் என்னுடைய தலைவனே ஐ என்பது தலைவனை குறிக்கும். என் ஆணை மூணு சுழி இல்ல ரெண்டு சுழி. என் அரையன் என்பதாக சொல்லுகின்ற போது அரையன் என்பது அரசன் என்பதாக குறிக்கும், என்னுடைய அரசனாக விளங்கக்கூடியவன். பேர் அரையற்கு பின்னாடி சொல்லுவாங்க பித்தொருவர் ஆமார். அரசன் என்கின்ற நிலையாக என் ஆணை என் அரையன். அப்புறமா சொல்லுவாங்க என்னது இன் அமுது. இன் அமுது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அமுதுக்கும் இன் அமுதுக்கும் வேறுபாடு உண்டு. அமுது என்பது இந்த தேவர்கள் எல்லாம் உண்டது அமிர்தம், அதை சாப்பிட்ட தேவர்களுக்கு மரணம் என்பது உண்டு. ஜஸ்ட் போஸ்ட்போன், மரணத்தை போஸ்ட்போன் பண்றது அமுதங்க, மரணத்தை தவிர்ப்பது அமுதம் அல்ல, மரணத்தை காலம் தாழ்த்தி வர செய்வது அமுது. ஆனால் இந்த அமுது எப்படிப்பட்ட அமுது, சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரன். இந்த அமுது எப்படிப்பட்ட அமுது, இன் அமுது. அந்த அமுதிலே இருந்து இந்த அமுதை வேறுபடுத்தி காட்டுவது வேண்டும் என்பதாக மணிவாசக பெருமான் அந்த இடத்திலே அமுதிற்கு முன்னதாக இன் என்ற சொல்லை போடும். இன் என்பதாக அங்கே சொல்லுகின்ற பொழுது அது அந்த அமிர்தத்தினும் சிறந்த அமிர்தமாக விளங்குவது. இது பிறப்பு இறப்பாகிய பேரின்ப நெறியை காட்டக்கூடிய அமிர்தம். இப்படி எல்லாம் சொல்லியாச்சு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் எழுந்து வந்தாளா வரலையா, அவளுடைய தன்மைகளை பற்றி மிக பெருமையா சொல்லியாச்சு அன்னே என்பதாக சொல்லி, இறைவனுடைய புகழை சொல்லி, ஒருவன் இருஞ்சுகிறான் சொல்லி, அதற்கப்புறம் அவளுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது சின்னங்கள் கேட்ப சிவனென்றே நீ வாய்திறப்பாயே, இன்னும் ஏன் வரல நீ, தின்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவள் அல்லவா நீ, ஏன் இன்னும் வரல வரல. என் ஆணை என் அரையன் என் அமுது என்று எல்லாம் சொன்னோமே தனித்தனியா, அப்பவும் வரல வரலையே, என்ன ரீசன், இதற்கு என்ன காரணம், என்ன ஏன் அவள் வெறியிலே வரவில்லை துயில் உணர்ந்து என்பதாக மணிவாசக பெருமான் சொல்றார். வண்ணெஞ்ச போல் பேதை போல் வாழா கிடத்தி. வண்ணெஞ்சர் போல் என்பதை ரெண்டுத்திலையும் சேர்த்துக்கணும். வண் நெஞ்ச பேதையர் போல் அப்படிங்கறத வண் நெஞ்சர் போல் பேதை போல் வாழா கிடத்தி. இன்னும் நீ வெளியிலே வராததற்கான காரணங்கள் இவ்வளவு நாங்க சொல்லியும் நீ வராததற்கான காரணம் ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வண் நெஞ்ச பேதை என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே நீ நிற்கின்றாய். வண் நெஞ்சர் போல் உன்னுடைய மனம் எப்படி இருக்கின்றது என்பதாக சொன்னால் கல்ல போல இருக்கும். இல்லைனா இத்தனை பேர் சொல்லி ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கணும்ல. தீசேர் மெழுகொப்பா என்கின்ற நிலை, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய், அந்த பெண்ணினுடைய பண்புகளை இப்படியெல்லாம் சொல்லிட்டு வருகின்ற பொழுது இத்தனையும் சொன்னதற்கான ஒரு வெளிப்பாடு இந்த பெண்கள் வெளியில இருந்து கொஞ்சம் போ, நீ இவ்வளவு சொல்லியே வெளியில ஒரு ரெஸ்பான்ஸே இல்லையே. அதுல ஒண்ணு இருக்கு, காரணம் என்னன்னா உன்னுடைய மன கல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வண் நெஞ்சர் போல். இரண்டாவது சொல்றார் பேதையர் போல். வண்ணெஞ்சர் போல் என்பதாக சொல்லுவது ஒண்ணு மனசு கல்லா இருந்திருக்கணும், இல்ல ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா அறிவிலி என்று சொல்லக்கூடிய அறிவிலியாக நீ இருக்கணும், பேதை என்பதாக சொல்லுகின்ற நிலை. அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த போல் என்பதுதான் முக்கியமான சொல். வண்ணெஞ்சரை போல், பேதையை போல். ஒண்ணு உன்னுடைய மனம் கல்மனமாக இருக்க வேண்டும். வெளியில நீ இன்னும் வரல, எந்த வகையான குடுக்கலன்னு சொல்றதுனால. இரண்டாவது பேதையை போல் என்பதாக சொல்லுகின்ற போது அறிவிலியாக நீ இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் நீ இப்படி இருந்தியா, வாழா கிடத்தியால் அப்படின்னா இந்த ரெண்டும் உங்ககிட்ட இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த போல் என்பதை போட்டார் மணிவாசக பெருமான். அங்கதான் அந்த நுணுக்கமும் திருவம்பாவையினுடைய மிக அற்புதமான ஒரு கொள்கையும் இருக்கும் இடம். வண்ணெஞ்சர் பேதையை போல், வண்ணெஞ்சனை போல் நீ இல்லை, பேதையை போல் நீ இல்லை என்பதை குறிப்பது போல் என்ற சொல். வண்ணெஞ்சர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கல்லை போல மனம் உனக்கு இருக்கானா இல்லை, ஏன் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், எப்படி இருக்க முடியும், கல் நெஞ்சமா இருக்க முடியுமா உனக்கு இல்லை என்பதை காட்டுவது போல். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருந்து சொல்லுகின்ற பொழுது ஐயோ இப்படியா பொருள் அப்படின்னு நினைச்சிட நிலைக்கின்ற நிலை, ஆனால் போல் அப்படின்னு போட்ட உடனே இல்லைன்னு ஆயிடும். ஏன், முதல் ரீசன் இல்ல, நீ வண்ணெஞ்ச உடையவள் இல்லை. ஏன் என்பதாக சொன்னால் அங்கேயே ஆன்சரை வச்சாரு, என்ன தீசேர் மெழுகு ஒப்பாய், நீ வண்ணெஞ்ச பேதையா இருக்க முடியும். பேதை என்று சொல்லக்கூடிய நீ நிலை அறிவிலியாக நீ நிற்கின்றாய் என்பதாக சொன்னோம், ஆனா அறிவிலியாக நிற்கின்ற நிலை உனக்கு இல்லை. போல் பேதையர் போல், ஏன் அப்படின்னா சிவம் ஒன்றே கடவுள் என்று தேறிய தன்மையை உடையவள் நீ. ஒன்று சிவம், சிவம் ஒன்றே பதி என்பதாக நிற்கின்ற அந்த அறிவு தெளிவு உன்னிடத்துல இருக்கு, அதனால நிச்சயமா நீ அறிவிலியாக இருக்க முடியாது, வண்ணெஞ்சம் உடையவளாக இருக்க முடியாது என்பதை மிக அற்புதமாக சொன்னார். வண்ணெஞ்சர் போல், பேதையை போல் என்பதால். எனினும் பாலா கிடத்தி, அப்ப என்னதாங்க, எதற்கு என்ன, அப்ப இது எத்தனையும் சொல்லியாச்சு, வண்ணெஞ்சம் கிடையாது, அவ அறிவிலியும் கிடையாது. ஏன் என்பதாக சிவன் என்பதை தெரிய நிலையிலே நிற்கின்றாள், ஆனால் இன்னும் வாழா கிடத்தியால், இன்னும் அவள் அந்த உறக்கத்திலே அந்த படுக்கையிலே இன்னும் கிடக்கின்ற நிலை ஏன் என்பதாக இந்த மணிவாசக பெருமான் ஒரு பசில் பாடல். இது இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல்னா ஒரு புதிர், புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து மணிவாசக பெருமான் கடைசியில நிறுத்தக்கூடிய முத்தாய்ப்பு ஒரு சொல் தான் இவையும் சிலவோ என்கின்ற முத்தாய்ப்பு சொல். இதுலதான் ஆன்சர் இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய பெண் அன்னே என்பதாக சொல்லி விழித்து ஒருவன் இருஞ்சீரான் என்று பெருமானுடைய புகழை சொல்லி பல அமரர் உன்னர்க்கு அறியான் என்ற புகழை ஏற்றி அவள் எப்படிப்பட்டவள் என்பதாக சொன்னால் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாள் என்பதாக சொல்லி அதன் பிறகு என்ன என்ன முன்னம் தீசேர் மழுகோப்பா என்பதாக சொல்லி தனித்தனியாக என் ஆடை என் அறையன் என் அமுது என்பதாக தனித்தனியாக இத்தனை பேர் இத்தனை விதமாக சொல்லியும் வாழா கிடத்தியால் இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், இன்னும் ஏன் படுக்கையிலே இருக்கின்றாய் என்பதாக சொன்னால் அதற்கான விடை இவையும் சிலவோ, இவையும் சிலவோ என்கின்ற அந்த சொல் திருவம்பாவையினுடைய அற்புதமான ஒரு சொல். இவையும் சிலவோ என்பது இப்ப பாருங்க அதற்கு ஆன்சரை கொண்டு வருவார். அந்த இடத்துல அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய புற இலக்கணம் வெளிப்பாடு ரெண்டு. என்ன ரெண்டு வெளிப்பாடுன்னா, சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய் திறப்பாய், வழியில தெரியுது. தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், எங்களுக்கு தெரிஞ்சது. உன்னுடைய வெளியிலே இருக்கக்கூடிய இயல்புகளை நாங்கள் அறிந்து கொண்டோம், இந்த இரண்டு இயல்புகளை நாங்கள் சொன்னோம். ஆனா இவள் இந்த புறநிலையிலே தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் நிற்கின்ற நிலை. வெளியிலிருந்து நாங்க அவனுடைய புகழை சொல்ல ஆரம்பிச்சோம். ஒருவன் இரும்சீரான் என் ஆனை என் அரையன் இன் அமுது அப்படின்னு கேட்ட உடனேயே சிவபரம்பொருளினுடைய பல்வேறு அவனுடைய தன்மைகளை சொல்லி அந்த பெண்ணை துயில் எழுப்புவதற்காக அமைந்த நிலை. இவர்கள் சொல்ல சொல்ல இவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, உள்ளே என்ன என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய், பெருமானுடைய புகழை அவர்கள் எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்களா, இந்த டிலே எதுக்கு அப்படின்னு சொன்னா, வாழா கிடத்தியால் அப்படின்னு ஏன் இன்னும் அவள் படுக்கையில இருக்கான்னு சொன்னா, என் ஆணைன்னு சொன்னாங்க, என் அறையன்னு சொன்னாங்க, என் அமுதுன்னு சொன்னாங்க, இன்னும் ஏதாவது பெருமானுடைய புகழை சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்றதுக்காக அப்படியே உறங்குவத போல நடித்துக் கொண்டிருக்கின்றாள் போல் என்பதாக. இதுதான் அவளுடைய இயல்பு. இது மட்டுமா, இன்னும் ஏதாவது உங்ககிட்ட சரக்கு இதை போல வச்சிருக்கிறியா என்பதை கேட்பதை போல இவையும் சிலவோ இங்க கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க. பெருமானுடைய புகழை கேட்டு 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 அவள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையை போல நடித்து இன்னும் பெருமானுடைய புகழை இவர்கள் எல்லாம் சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கிய நிலையிலே வாழா கிடத்தியாள். அதுதான் இவையும் சிலவோ. அப்ப அந்த பெண்ணினுடைய இயல்புகளை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அடியார்களுடைய இயல்புகளை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக சொன்னால், அவர்கள் என்னுடைய தலைவர்கள் என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் அவர் எம் பிரான் என்பதாக வணங்குவர். அப்படி அடியார்களுடைய இலக்கணத்தை கூறும் முகமாக அந்த பெண்ணினுடைய இயல்பை சொல்லி இவள் இன்னும் வாழா கிடத்தியாள் என்பதாக சொன்னால், காரணம் பெருமானுடைய புகழ் இன்னும் அவர்கள் சொல்ல மாட்டார்களா, அதை நாம் இன்னும் கேட்க மாட்டோமா என்பதாக ஏங்கிய நிலையை அவளுடைய இயல்பாக வைத்து இவையும் சிலவோ என்பதாக மணிவாசக பெருமான் புத்தாய்ப்பாக இந்த திருப்பாடலிலே அமைத்தார் என்பதாக சொல்லி இந்த திருப்பாடலானது அடியார்களுடைய அந்த செய்கையையும் அடியார்களுடைய இலக்கணத்தையும் கூட நாம் நம்மால் வரையறுத்து சொல்ல முடியாது என்கின்ற ஒரு அற்புதத்தையும் இந்த திருப்பாடலிலே வைத்தார் என்பதாக சொல்லி இந்த ஏழாவது திருப்பாடலை நாம் மீண்டும் பாடி இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.